الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين اما بعد يا ايها الناس اوصيكم عباد الله واياي بتقوى الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون قال الله تعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم على وجه أرولالن நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் விடேற்றமும் இறுதி தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பிந்தியறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, சீதேவிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளையெல்லாம் வாழ்நாளிலே தவிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை விட்டு தவிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையிலே நமக்கு எது பெரும்பாவம், எது சிறுபாவம், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறான். நம் எல்லோருக்கும் தெரியும் பெரும்பாவம் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். உதாரணமாக களவெடுப்பது பெரும்பாவம், ஒரு குற்ற செயல் என்று எல்லோரும் விளங்கியிருக்கிறார்கள். அதே போல தகாத முறையிலே ஒரு பெண்ணும் ஆணும் நடந்து கொள்வது ஒரு பெரும்பாவம் என்பதையும் நாம் எல்லோரும் விளங்கியிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும் பொய் சொல்வது பெரும்பாவம், ஒரு முஸ்லிமை மூமினை ஏமாற்றுவது பெரும்பாவம். இப்படியெல்லாம் நாம் பெரும்பாவங்களை எல்லோரும் விளங்கி இருக்கிறோம். ஆனால் சில அமல்கள் இருக்கு, சில செயல்கள் இருக்கிறது, அது நமக்கு பாவம் என்றே தெரியாமல் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்றே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த செயல்களிலே ஒன்றுதான் நாம் பேசாமல் இருப்பது. நமக்கு தெரியாது பேசாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமான செயல் என்று நமக்கு தெரியாது. அதிகமான மக்களுக்கு அது விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்று நாளைக்கு மேலே பேசாமல் இருப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. மூன்று நாளைக்கு மேலே இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் இஸ்லாம் அனுமதிக்கிறது மூன்று நாட்களுக்கு பேசாமல் இருக்கலாம். மூன்று நாள் தாண்டி விட்டால் இரண்டு பேர் ஒருவர் வந்து இஸ்லாமியை முசாபா செய்து அவர் அந்த பேச்சை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எல்லோரும் சொல்லுவார்கள், ஒரு திருமணம் வந்து விட்டால் அல்ல வீட்டிலே ஒரு மௌத்து ஏற்பட்டு விட்டால் மட்டும்தான் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். மற்ற ஏன காலங்களிலே குடும்பங்களை தெரியாது. தகப்பனுக்கு மகனை தெரியாது, மகனுக்கு தகப்பனை தெரியாது. தாய்க்கு மகனை தெரியாது, மகனுக்கு தாயை தெரியாது. கூட பிறந்த சகோதரர்களை தங்கச்சிக்கு தாத்தாவை தெரியாது, தாத்தாவுக்கு தங்கத்தை தெரியாது. இப்படியான ஒரு வாழ்க்கை தான் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டை பார்க்கிறோம், பக்கத்து வீட்டை பார்க்கிறோம், எப்படி இருக்கிறார்கள், பேசுகின்றார்களா, காலாகாலம் எல்லாம் பேசாமல் இருப்பதை பார்க்கிறோம். எல்லோருக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கும் தான். ஆனால் இது பெரும் பாவம் என்று யாருக்கும் தெரியாது. பேசாமல் இருப்பது ஒரு பெரும் பாவம் என்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கிழமையிலே, ஒரு வாரத்திலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் மேலே உயர்த்தப்பட்டு அங்கே காட்டப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் 3 நாட்களுக்கு மேலே பேசாமல் இருந்தால் அவனுடைய அமல், அவனுடைய செயல் அந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை உயர்த்தப்பட மாட்டார். நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம் எத்தனை ஆண்டுகள் பேசாமல் இருக்கிறோம், எத்தனை வருடங்கள் பேசாமல் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சிறிய செயல்களினுடைய அமல்களை அளிப்பதற்கு நாம் மலை போன்ற அமல் செய்யலாம், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்யலாம், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்யலாம், தர்மங்களுக்கு மேல் தர்மம் செய்யலாம், தொழுகைக்கு மேலே தொழலாம், தஹஜ்ஜத் தொழலாம். ஆனால் இந்த சிறிய சிறிய செயல்கள் எங்களுடைய இந்த சிறிய செயல்கள் எங்களுடைய அமல்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அந்த விடயத்திலே பயப்பட வேண்டும்? பேசாமல் இருப்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு சின்ன விஷயம் தானே. பக்கத்து வீட்டுக்காரோடைய பேசாமல் இருப்பது, பெற்ற தாயோடு பேசாமல் இருப்பது, பெற்ற தகப்பனோடு பேசாமல் இருப்பது, கூட பிறந்த பகுதிகளோடு பேசாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவு என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ரஹம் என்பது, குடும்ப சொந்தம் என்பது அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறது. ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறது, யா அல்லாஹ், யாரெல்லாம் குடும்பங்களை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீயும் துண்டிப்பாயாக, யாரெல்லாம் குடும்பங்களை சேர்த்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை யா அல்லாஹ் நீயும் சேர்த்து வைப்பாயாக, நீயும் சேர்த்துக் கொள்வாயாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ரஹம் செல்லக்கூடிய அந்த உறவு இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துவாவுக்கு எத்தனை பேர் என்று கபடாக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்தால் சின்ன ஒரு அமல் தான், பேசாமல் இருப்பது சின்ன ஒரு அமல் தான். ஒவ்வொரு நாளும் சைத்தான் எல்லோரையும் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், தோழர்களே நீங்கள் உலகம் எல்லாம் சென்று ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவான். சைத்தான்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஒவ்வொரு சைத்தான் ஒவ்வொரு செயலை செய்வான், ஒருவன் ஒருவனை ஏமாற்றுவான், ஒருவனை இன்னொருவன் மண்கொலை அடிப்பான், இன்னொருவன் களவெடுப்பான், இன்னொருவன் கொலை செய்ய வைப்பான். இப்படியெல்லாம் செய்து கொண்டே சைத்தான் மாலையிலே வருகிறான். பெரிய சைத்தான் கேட்கிறான், நீங்கள் செய்த செயல்களை எல்லாம் சொல்லுங்கள். ஒவ்வொருவனும் ஒவ்வொன்றையும் சொல்லுவான். ஆனால் ஒருவன் சொல்லுவான், தலைவனை பார்த்து சொல்லுவான், நான் ஒரு செயலை செய்தேன், கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டையை உண்டாக்கினேன், அல்லது ஒரு மஹல்லாவிலே 2 ஜமாத்துக்கு மத்தியிலே சண்டையை உண்டாக்கினேன், அல்லது பக்கத்து வீட்டுக்காரியோடு சண்டை குடிக்க வைத்தேன், அல்லது வீதியிலே 2 வாலிபர்களை சண்டை குடிக்க வைத்தேன். இப்படியெல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே போவான். சைத்தான் சந்தோஷப்படுவான், உன்னை விட ஒரு சிறந்தவன் உலகத்திலே யாருமே பார்க்க முடியாது, உன்னை விட ஒரு சிறந்தவனை உலகத்திலே பார்க்க முடியாது என்று பெரிய சைத்தான் சந்தோஷப்படுவான். அந்த அளவுக்கு சைத்தானுக்கு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு செயல் தான் பேசாமல் இருப்பது, சண்டை குடிப்பது, காலாகாலமெல்லாம் அவருடைய முகத்தை பார்க்காமல் இருப்பது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் மலை போன்ற அமல் செய்தாலும் அந்த அமல்கள் எல்லாம் இந்த செயலின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் என்பதை நமக்கு ஹதீஸ் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் பேசாமல் இருக்கிறான், ஒரு துஆவுடைய சபையிலே அவன் இருக்கிறான், அங்கே ஒரு நபி, மிகப்பெரிய ஒரு நபி, அங்கே அல்லாஹ்வுடைய வஹி இறங்குகிறது. ஒரு மனிதன் குடும்பத்தை துண்டித்து விட்டு இருக்கிறான், அவனை நீங்கள் வெளியே அனுப்புங்கள், அப்பொழுது அவங்களுடைய துஆ கபூல் ஆகும். பல சம்பவங்கள் இருக்கிறது. அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே அவன் விளங்கிவிட்டது துஆ செய்கிறான். அந்த நபி சொல்கிறார், உங்களிலே யாராவது குடும்பத்தோடு பேசாமல் இருந்தால் நீங்கள் வெளியால் சென்று விடுங்கள், அல்லது மன்னிப்பு கேட்டு விட்டு வாருங்கள், அது வரையிலே எங்களுடைய துஆ கபூலாக. அவர் அல்லாஹ்விடத்திலே செஞ்சுகிறார், யா அல்லாஹ், என்னை அவமானப்படுத்தி விடாதே, என்னை அசிங்கப்படுத்தி விடாதே, இந்த சபையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னோட தௌபாவை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள், நான் இனிமேல் நான் அப்படியான தவறை செய்ய மாட்டேன், நான் எல்லோருடையும் பேசுவேன் என்று அவர் தௌபா செய்த பிறகு திரும்பி அங்கே அந்த துவா கபூலாவதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். பல சம்பவங்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பெற்ற தாயோடு பேசாமல் இருக்கிறோம், பெற்ற தகப்பனோடு பேசாமல் இருக்கிறோம், கூட பிறந்த புறையிலோடு பேசாமல் இருக்கிறோம், சொந்தக்காரர்களை நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படித்தான் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பெருமையாக பேசுகிறோம். நான் யாரோடையும் பேசுறேன், நான் யாருடைய சம்பந்தம் வைக்கிறல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நல்ல செயலா? ஆனால் ஒரு மனிதர் சக்கராத்துடைய ஹாலிலே மக்கள் எல்லாம் போய் பார்க்கிறார்கள், அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. கேட்டார்கள், உங்களுடைய முகம் மிக பிரகாசமாக இருக்கிறது, நீங்கள் உலகத்திலே செய்த அமல் என்ன? அவர் சொன்னார், மீண்டும் மீண்டும் கேட்டார்கள், அவர் சொன்னார், நான் யாருடைய விஷயத்திலேயும் ஈடுபட மாட்டேன், யாரை பற்றியும் நாம் பேச மாட்டேன். அவர் நல்லவர் கெட்டவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார், அப்படியே வாழ்கிறார் இப்படி வாழ்கிறார், நான் எதுக்குமே பேச மாட்டேன். ஆனால் இதுவையிலே யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தால் அவருடைய மாபுரத்துக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வேன். இரண்டு காரியம் நான் உலகத்திலே செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கராத்துடைய ஹால் முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். இன்று மக்கள் முகத்தை பார்த்துவிட்டு பிரகாசம் என்கிறார்கள், அது பல பிரகாசம் இருக்கிறது, உண்மையான பிரகாசத்துக்கு அடையாளம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கராத்துடைய ஹாலிலே எங்களுடைய முகம் எங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டுமா? மலக்குமார துவா எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? சலாமுக்கு நாம் மதில் செல்ல வேண்டுமா? நாம் மிக கவனமாக உலகத்திலே வாழ வேண்டும். சலாம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ஞாபகம் வருகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே சலாம் என்பது இன்று ஒரு அரியர் பொருளாக இருக்கிறது. சுவர்க்கத்துக்கு சென்றால் தெரியும், இன்ஷால்லாஹ் நாம் எல்லோரும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டிய நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் எம்மனவே கபூலாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துடைய பேச்சு என்ன? சலாமை தவிர ஒரு எதுவுமே இல்லை. சொர்க்கவாதிகள் சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்று உலகத்திலே பார்க்கிறோம், சலாமே சொல்ல தெரியாமல் இருக்கிறோம். சலாம் சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம், சலாம் சொல்வதற்கு நாம் கூச்சப்படுகிறோம். என்ன காரணம்? உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் சகோதரனை கண்டால் நீங்கள் சலாம் சொல்ல முந்திக் கொள்ளுங்கள், அஸ்ஸலாமு கபுலல் கலாமி. இன்னும் ஹதீஸிலே நீங்கள் எந்த வார்த்தையும் பேசுவதற்கு முன்னாலே சலாம் சொல்லிவிட்டுத்தான் அடுத்த வார்த்தை பேச வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொருத்திலே சொன்னார்கள், நீங்கள் சகோதரனை கண்டால் நீங்கள் சலாத்திலே முந்திக் கொள்ளுங்கள், சலாம் சொல்வது சுன்னத், அதுக்கு பதில் சொல்வது பரம கடமை. ஆனால் சில நேரங்களில் சலாம் சொன்னாலும் அதை அலட்சியம் செய்துவிட்டு நாம் போவதை பார்க்கிறோம். ஒரு சலாம் சொல்கிறார், இவர் உண்மையிலே ஒரு முஸ்லீம் போகிறார், அவர் சலாம் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார். உலகத்திலே ஆச்சரியமா அதிசயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலாம் எல்லோரும் சொல்ல பழகிக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, இது சுருக்கவாதியுடைய பேச்சு. ஏன் நாம் சொல்லக்கூடாது? யஹூதிய நசராக்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் காலையிலையும் மத்தியானம் இரவையிலையும் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஏன் சலாத்தை சொல்ல முடியாது? ஏன் நாம் தயங்குகிறோம்? சலாத்திலே எவ்வளவு பெரிய தத்துவங்கள் துவா அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நாம் துவா செய்கிறோம் எல்லா நிலைகளிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சலாத்துக்கு நாம் பதில் சொல்வதற்கு நாம் எல்லோரும் தயாராகிறோம். சக்கராத்துடைய ஆலிலே ரஹமத்துடைய மலக்கும் அவன் சலாம் சொல்லும், சலாமும் அழைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். வேற குட் மார்னிங்கோ அது ஒன்றுமே வராது, சலாம் மட்டும்தான் வரும். ஆனால் நாம் அதற்கு கண்ணியப்படுத்தி கண்ணியம் கொடுத்து உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த சலாத்துக்கு நாம், அந்த சாந்திக்கு நாம் தகுதி உள்ள மக்களாக சக்கராத்துடைய ஆளிலே இருந்து ஆகிவிடுவோம் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது. பேசாமல் இருந்தால் எங்களுடைய அமல் வானத்துக்கு போகாது. சைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் ரெண்டு பேருக்கு மத்தியிலே சண்டை உண்டாக்குவது, பிரச்சனையை உருவாக்குவது, பக்கத்து வீட்டுக்கார மக்களுடன் பேசாமல் இருப்பது, இதே சைத்தானுடைய நல்ல செயல்கள். இதை நாம் செய்யலாமா? நாம் எல்லோரும் முஸ்லீம்கள், ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும்பாவங்கள் நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று, நம்முடைய குடும்பங்களை இழுத்து சண்டை விடுவது. இரண்டு பேருக்கு மத்தியே சண்டை பிடிக்கிறோம், ஆனால் அந்த சண்டையிலே சண்டைக்கு வராத தாய் தகப்பன் குடும்பம் தாத்தா தம்பி நானா எல்லோரையும் விடுப்போம். அதிகமாக நாம் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு விட்டால் மனைவி சொல்வதை பார்க்கிறோம், உங்க உமாவை தெரியும், உங்க பாப்பாவை தெரியும், நானாவே தெரியும், தங்கச்சியை தெரியும், இவர்களை எல்லாம் தெரியும் என்று மனைவி சொல்லுவார், கணவனும் சொல்லுவான், உங்க உமாவை தெரியும், பாப்பாவை தெரியும், நானாவே தெரியும், தம்பியை தெரியும், இப்படி எல்லாம் சொல்லி குடும்பங்களை விடுப்பதை நாம் சண்டையிலே பார்க்கிறோம். இது ஒரு பாவமான செயல், ஒரு பெரும்பாவமான ஒரு செயல். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். மையத்து வீட்டிலே நாம் பார்க்கிறோம், மையத்து வீட்டிலே பார்க்கிறோம், அது எல்லாரும் செய்கிறார்கள். பெண்கள் அதிகமாக, ஆண்கள் ஈடுபடாவிட்டாலும் அதிகமாக எங்களுடைய பெண்கள் அதிகமாக செய்கிறார்கள். மையத்தை தூக்குகின்ற பொழுது மையத்தை சந்துக்கிலே வைத்து பூட்டையை எடுத்து பூட்டையை விட்டு நாம் வெளியாகின்ற போது ஒப்பாரி வைத்து எங்களுடைய பெண்கள் அழுகிறார்கள். இதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். நாம் உண்ணிக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய அன்பு, எங்களுடைய பாசம், எங்களுடைய விட்டு அவரை விட முடியாத ஒரு நிலையிலே நாம் அவரை விட்டு பிரிய போகிறோமே. நாம் எப்பொழுது எங்களுடைய தகப்பனை பார்க்க போகிறோம், எப்பொழுது கணவனை பார்க்க போகிறோம், எப்பொழுது மகனை பார்க்க போகிறோம் என்று சொல்லி எங்களுடைய பெண்கள் ஒப்பாரி வைப்பதை நாம் மையத்து வீடுகளிலே பார்க்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு ஒரு பரிதாபமாக இருந்தாலும் ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை தடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒப்பாரி வைக்க வேண்டாம், இது ஒரு பாவமான செயல், கவலைப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். ஆனால் அதை இப்படியாக ஒப்பாரி வைத்து நாம் அதை வெளிப்படுத்தக் கூடாது. இந்த விடயத்திலே ஆண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு சொன்னாலும் எங்களுடைய தாய்மார்கள் ஒப்பாரி வைத்துத்தான் அந்த மையத்தை அனுப்புகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்ப்பதற்கு அனுதாபமாக இருந்தாலும் இஸ்லாம் அதை ஒரு நாளும் விரும்பவும் இல்லை, விரும்பவும் மாட்டார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செயல்கள் பார்ப்பதற்கு ஒரு பாவம் இல்லாத மாதிரி தெரிகிறது, ஆனால் இதெல்லாம் பாவம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஜல்லானஹு தஆலா மூன்று பேரை பார்க்கவும் மாட்டானாம், பேசவும் மாட்டானாம், கருணை காட்டவும் மாட்டானாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கியாமத்துடைய நாளையிலே மூன்று பேரை அல்லாஹ் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? கியாமத்துடைய நாளில யார் நமக்கு தோழனாக இருப்பான்? யாருமே செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேற யாராலும் எங்களுக்கு கியாமத்துடைய நாளையிலே யாருமே உதவி செய்ய முடியாது. இப்படியான சூழ்நிலையிலே நபிமாறு கூட யா நப்சி அவர்களை காப்பாற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நாள், மிகவும் உஷ்ணம் நிறைந்த ஒரு நாள், செம்பு தரையிலே மனிதர் இருந்து கொண்டிருப்பான். ஆனால் ஏழு பேருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான், அவனுடைய நிழல், அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஒரு ஹதீஸிலே வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்று பேரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான் என்று சொன்னால் அந்த மூணு பேரும் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் தன்னுடைய உடுத்திருக்கும் ஆடை இருக்கிறது, அது சாரணா இருக்கலாம், அல்ல லோங்கா இருக்கலாம், அல்ல காய்ச்சட்டையா இருக்கலாம், கௌசராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கிரண்டை காலுக்கு கீழே அறையக்கூடிய அளவுக்கு எந்த மனிதன் தன்னுடைய ஆடையை உடுத்துக் கொண்டு செல்லுகின்றானோ அந்த மனிதனை அல்லாஹ் ஜலஸானஹு தஆலா கியாமத்துடைய நாளையிலே பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான். சொல்ல வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், பள்ளிக்கு வந்தால் மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாது, பள்ளியை விட்டு வெளியானால் நாம் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொல்லுகின்றார்கள், அது பள்ளிக்குள்ளே இருந்தாலும் சரிதான், பள்ளிக்கு வெளியா இருந்தாலும் சரிதான், தன்னுடைய வாழ்நாளிலே அவர் இப்படித்தான் வாழவும். அல்லாஹுடைய ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு மனிதனை கண்டா நீங்கள் திராட்சை சொல்லி முந்திக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? நீங்கள் அப்படி முந்திக் கொண்டால் உங்களுடைய உள்ளத்திலே பெருமை வராது என்று யார் சொன்னார்கள்? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பணக்காரன் வேலைக்கு வேலையை பார்த்து சலாம் சொல்ல மாட்டான். ஒரு வேலை பணக்காரனை பார்த்து சலாம் சொல்வதற்கு பயப்படுவான். ஒரு படித்தவன் ஒரு படிக்காதவன், ஒரு படிக்காதவன் ஒரு படித்தவன், இப்படித்தான் போகின்றது. சலாம் சொல்வதற்கு ஒன்றும் பயப்படுகிறார்கள் அல்லது உள்ளத்திலே பெருமை இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் ஒரு சகோதரனை கண்டால் சலாத்தை சொல்லி நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே உள்ள பெருமை இல்லாமல் போய்விடும். பெருமை யாருக்கு சொந்தமானது? பெருமை என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. அதனாலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு, ஒரு அணு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞானிகள், விஞ்ஞானம் படித்தவர்கள், தொழில்நுட்பத்திலே இருந்து உலகத்திலே குடிநட்டி பரப்பவர்கள் சொல்லுவார்கள், அணு என்றால் என்ன என்று சொல்லி, அந்த அளவு அவன் உள்ளத்திலே பெருமை இருந்தால் அவன் சொர்க்கத்துடைய வாழையை கூட நுகர மாட்டான் என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று எங்களுடைய உள்ளங்களிலே பெருமை 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 நிறைந்து வலிந்து கொண்டிருக்கிறது, இருப்பதற்கு இடமில்லாமல் வலிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு எங்களுடைய முகத்தை பார்த்தால் விளங்கும், எப்படி பெருமையோடு வாழ்கிறான், எப்படி திமுறோடு வாழ்கிறான் என்பதை எங்களுடைய முகத்தை பார்த்தால் விளங்கும், எங்களுடைய செயலை பார்த்தால் விளங்கும். ஒரு மனிதன் சைலன்ஸாக வருகிறான், பேசாமல் வருகிறான், அவன் சலாம் சொல்வதும் இல்லை, யாரிடம் பேசுவதும் இல்லை. கேட்டா சொல்லுவார்கள், அவருடைய தன்மை அப்படித்தான், யாரோடையும் பேச மாட்டார், யாரோடையும் கதைக்க மாட்டார், யாருக்கும் சலாம் சொல்லவும் மாட்டார். இது யாருடைய பழக்கம்? இது சைத்தானுடைய பழக்கம். இது மூமினுடைய பழக்கம் அல்ல, இது சஹாபாக்களுடைய பழக்கம் அல்ல, இது நபிமாருடைய பழக்கம் அல்ல, இது சைத்தானுடைய பழக்கம். ஏன்? சைத்தான் சொல்லுவார், சிதவி அமைதியா போ, யாரோடையும் பேசாத, சலாம் சொல்லிடாத, ஒன்றுமே பேசிடாத, எல்லாம் செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு தகுதியாயிடுவார், எனவே நீ நரகத்துக்கு போக வேண்டுமா? சலாம் சொல்லாது, யாரையும் பார்த்து பேசாது, யாருக்கும் உதவி செய்யாது, யாரை முகந்தும் மறந்த முகத்தோடு பார்த்து நீ பேசினா உன்னிடம் கடன் கேட்டு வந்துடுவான், வீட்டுக்கு வந்துடுவான். சிதவி தயவு செய்து பேசாது, அமைதியா போ, அமைதியா சைலன்ஸாக தலையை குனிஞ்சி போய் பள்ளிக்கு போய் குனிஞ்சி போய் தள்ளி வீட்டுக்கு வா. இப்படி யார் சொல்லுவோம்? சைத்தான் சொல்லுவோம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஸ்லிமை பார்த்தால் மலர்ந்த முகத்தோடு சலாம் சொல்லுங்கள், முந்திக் கொண்டு சலாம் சொல்லுங்கள், சிரித்த முகத்தோடு பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அது தர்மம், அது கலிமத்து தையபத்து சதக்கத்தை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள். நீங்கள் அழகான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், அதுவும் தர்மம். நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும் அல்ல, ஒரு மற்ற வாய்ப்பு இல்லை, கொடுப்பதற்கு அள்ளி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இப்படியான வார்த்தைகளை பேசுங்கள், இப்படியான வார்த்தைகளை நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், அதுவும் தர்மமாகும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. எனவே கரண்டை காலில் கீழே நாம் ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிக்குள்ளே வந்தால், உதவி செய்துவிட்டு பள்ளிக்குள்ளே வந்தால் எல்லோரையும் பார்க்கிறோம், எங்களுடைய லோங்ஸ்களை காய்ச்சட்டைகளை மடிச்சு 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 நல்லா உயர்த்தி கொண்டு வருகிறோம். வெளியால் போன உடனே பள்ளிக்குள்ளே வந்தால் தக்குவா வந்தும், வெளியால் போனால் எல்லாம் பறந்துடும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹிக்கு முன்னால் வருகிறார்கள். ஆடை கொஞ்சம் பணிந்திருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் யார், யார் சஹாபி? இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தக்குவா உள்ள ஒரு மனிதர், மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவாளி. அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இப்னு உமர், உடைய ஆடையை நீங்கள் உயர்த்தி கட்டுங்கள். உயர்த்தினால் இன்னும் உயர்த்துங்கள், இன்னும் உயர்த்துங்கள் எந்த அளவு என்று சொன்னால், முழங்காலுக்கும் கிரண்டைக்காலுக்கும் நடுப்பட்ட அளவு வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்னு உமரை உயர்த்தி கட்ட சொன்னார்கள். தாங்க அப்படி கட்டினா இவன் உலகமே தெரியாத பட்டிக்காட்டாங்கி வந்திருக்கான். கொல்வத்தை பள்ளிக்கு என்று நாம் சொல்லுவோம், ஒன்றுமே தெரியாத ஒரு பட்டிக்காட்டான், ஒரு ஒரு பட்டிக்காட்டாக வந்திருக்கான் என்று நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு நாகரிகம், யாருடைய நாகரிகம்? கிரண்டை காலை கீழே ஆடை அணியது இது பெண்களுடைய பழக்கம், ஆண்களுடைய பழக்கம் அல்ல. அதுக்கும் ஒரு அடிச்சலை கடத்திருக்கிறது, கிரண்டை காலை கீழே ஆடை அணிந்தால் அது பெருமைக்குரிய அடையாளம், நரகவாதிகளுக்கு ஒரு அடையாளம் என்றெல்லாம் கருத்துக்கள் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆடையிலே பாருங்கள் பூமியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஒரு ஆடை, ஒரு ஆடையுடைய வாழ்க்கையிலே பூமியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போய்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாம் மனிதனை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான். இவன் யார் என்று சொன்னால், சில மக்கள் கஷ்டப்படுவார்கள், கஷ்டப்பட்டு வசதி வாய்ப்புள்ளவரிடம் சென்று தன்னுடைய தேவைகளை கேட்டு உதவி செய்யும்படி வேண்டுவார்கள். அவர்கள் சில நேரங்களில் விரட்டியும் விடுவார்கள், சில நேரங்களில் ஒன்றுமே இல்லை பார்த்தால் கோடீஸ்வரனா இருப்பான் சொல்லுவான், ஒன்றுமே இல்லை இன்று சாப்பாடு வாங்குவது கூட வசதி இல்லாமல் இருக்கிறேன் சொல்லுவான். இப்படியும் நடக்கும், சில நேரங்களில் உதவி செய்வார்கள். யார் உதவி செய்தார்களோ அவர்கள் உதவி செய்துவிட்டு பின்னால் போய் இன்ன பசீர் நானா வந்தார், அவருக்கு இப்படியெல்லாம் கொடுத்தேன், அப்படியெல்லாம் கொடுத்தேன், வீடு வாங்கி கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், அவருடைய கல்யாணத்துக்கு உதவி செய்ய என்று யார் அந்த செய்த உதவியை திரும்பவும் சொல்லி காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு முனாபிக்கை, அப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகனை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான் என்று யார் சொன்னார்கள்? உலகத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு மனிதன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவது மனிதன், மூன்றாவது மனிதனை அல்லாஹ் ஜல்லானஹு தஆலா பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான். யார் அவர்? பஜாரிலே பார்க்கிறோம், அது மலிந்து கிடக்கும், ஒரு பொருளை வாங்க போகிறோம், அவர் சொல்லுவார், எனக்கு இந்த பொருளே எந்த லாபமும் கிடையாது, உண்மையிலே அந்த பொருளே நிறைய லாபம் இருக்கும். அவர் சொல்லுவார், கடையிலே நின்று கொண்டு சாமான்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாய் வந்து அந்த பொருளை வாங்க வந்தால் அவரை பார்த்து சொல்லுவார், சீதவி நீங்க சொந்தக்கார, நீங்க பார்த்தா நீங்க ஒரு சீதவியா இருக்கீங்க, உங்களை ஏமாத்த கூடாது, ஆனா எனக்கு இந்த பொருள்ல எந்த லாபமும் இல்ல, சத்தியமா சொல்றேன், ஒரு சதவும் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பொய் சத்தியம் செல்ல செய்யக்கூடிய அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே பேசவும் மாட்டான், கதைக்கவும் மாட்டான், கருணை காட்டவும் மாட்டான். கடையிலே எங்க வரக்கத்திறங்க போகிறது? இப்படியான அல்லாஹ் விரும்பாத செயல்கள் எங்களுடைய வியாபாரத்திலே, கடைகளிலே, பஜாரிலே தாண்டவமாடி சர்வசாதாரணமாக இருந்தால் எங்கே வரக்கத்தரப்போகிறது, எங்கே அருள் வரப்போகிறது, எங்கே நமக்கு அதே நிம்மதி கிடைக்க போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று மலிந்து 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 இன்று சொன்னா சொன்னா சொன்னாலும் அது விளங்காமல் தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பிறண்டை காலத்திலே நாம் ஆடை அணிவதை, அதே போல நாம் செய்த உதவிகளை வெளியா சொல்லி காட்டுவதை, அதே போல பொய் சத்தியம் செய்து நாம் சாட்சியை சொல்வது, அல்ல எங்களுடைய பொருள்களை விற்பது, அல்லது லோக்கலான பொருள்களை நல்ல பொருள், தரமான பொருள், இந்த நாட்டுடையது என்று சொல்லி நாம் விற்பது, பஜார்களிலே பார்க்கிறோம், பேமெண்ட்களிலே பார்க்கிறோம். உதாரணமாக உண்டை சொல்லி நான் கொத்துப்பாக முடிக்கிறேன். சில பொருள்கள் கிடக்கும், கரண்டு சம்பந்தப்பட்ட பொருள்கள். ஆனால் லைட்டை அடித்து, உதாரணமாக சொல்லு, லைட்டை அடித்து பார்த்தால் அது வேலை செய்யாது. அவர் சொல்லுவார், நீங்கள் சாட்சியிலே கொண்டு போட்டால் அது வேலை செய்யும் என்று 100 ரூபாய் வாங்கிக் கொள்வார். அவர் சொல்லுவார், நான் யாரையும் தாக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுவார், ஒரு பொருளை வாங்குகிறோம், உதாரணமாக அது சார்ஜர் லைட்டாக இருந்தால் அதை அடித்து பார்க்கிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அவர் சொல்லுவார், இரவு லைட் வேலை செய்யலையே, டோர்ச் வேலை செய்யலையே. அவர் சொல்லுவார், எப்படி சிதவி இங்க வேலை செய்யும், நீங்க போய் அந்த கரண்டில போடுங்க, அது சார்ஜர் ஆனா அந்த லைட் வேலை செய்யும். உண்மையிலே தெரியும் அந்த லைட் வேலை செய்யாது என்று விற்பதற்கு தெரியும். அவர் ஏமாற்றுகிறார். இவர் அப்பாவி மனிதன் ஓடாடி வந்து அவர் சொல்லுவார், 4 மணித்தியாலும் நீங்கள் கரண்டிலே போடுங்கள், அதற்கு புறவர் வேலை செய்யும். 4 மணித்தியாலும் எதிர்பார்க்கிறார், 5 மணித்தியாலும் எதிர்பார்க்கிறார். அங்கே பார்த்தால் லைட் டோர்ச் வேலை செய்யவில்லை. அங்கே அடுத்த நாள் போகிறார், அங்கே அவரை காணவில்லை. அடுத்த நாள் பஜாருக்கு போய் அதை மாத்த போகிறார், அதை அவரை காணவில்லை, சாமான்களை காணவில்லை. இப்படியெல்லாம் நாம் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அய்யாமு ஜாஹிலியா காலம், 7வது நூற்றாண்டு. நாம் இப்பொழுது 21வது நூற்றாண்டிலே விஞ்ஞான யுகம், கம்ப்யூட்டர் யுகம், தொழில்நுட்பம் அழிந்த காலம். எல்லோருடைய கையிலேயும் தொழில்நுட்பம் இருக்கிறது, அப்படியாக ஒரு காலம். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அய்யாமு ஜாஹிலியா காலத்திலே 7வது நூற்றாண்டு நடந்த ஒரு குடும்பத்தை போன்ற ஒரு குடும்பத்தை இந்த உலகத்திலே பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டை வலம் வருகிறார்கள். தலைவன், ஒரு நாட்டுடைய தலைவன் நாட்டை வலம் வருகிறார்கள். ஒரு வீட்டுக்கு வருகிறார்கள், தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், நகரம் அல்ல, டவுன் அல்ல, ஒரு பட்டிக்காடு. அந்த பட்டிக்காட்டிலே ஒரு தாயும் மகளும் இடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாய் சொல்லுகிறாள், மகளே, இன்று வியாபாரிகள் அதிகமாக வருவார்கள், பால் குறைவாக கிடைத்திருக்கிறது. மகளே, கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினால் எல்லோருக்கும் கொடுக்கலாம் தானே. எந்த காலம்? 7வது நூற்றாண்டு, அய்யாமு ஜாஹிலியா காலம், தொழில்நுட்பம் வளர்ச்சி இல்லாத ஒரு காலம், விஞ்ஞானம் சயின்ஸ் முன்னேற்றம் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே அந்த மகளை பார்த்து அந்த தாய் சொல்கிறாள், மகளே, அந்த பானிலே கொஞ்சம் தண்ணீரை ஊற்று மகளே. அந்த மகள் சொல்கிறாள், தாயே, என்னை பெற்ற தாயே, எங்களுடைய நாட்டு தலைவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை விரும்ப மாட்டார்களே. அவருடைய ஆட்சி காலமே நீதி உலகத்திலே படிகட்டி பெறக்கூடிய காலமே. இப்படியான ஒரு ஏமாற்றக்கூடிய செயலை நாம் செய்யலாமா என்று அந்த மகள் தாயை பார்த்து கேட்கிறார். தாய் சொல்கிறாள், மகளே, அந்த உமர் நம்மை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறாரா? நீ ஊத்து மகளே, தண்ணியை ஊத்து, 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 ஊத்து. மகள் சொன்னாள், தாயே, உமர் பார்த்துக் கொண்டிருக்காவிட்டாலும் அந்த உமரையும் என்னையும் உன்னையும் படைத்த அந்த ரப்பு தாயே பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, எப்படி நாம் தண்ணியை ஊற்றுவர்? இந்த செய்தியை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அழுகிறார்கள், இப்படியான உமருடைய காலத்திலே இப்படியான குழந்தைகளும் இந்த கிராமங்களில் இருக்கிறதா? அல்லாஹுக்கு பயந்த பிள்ளைகள் இருக்கிறதா? அந்த பிள்ளையை கண்ணியப்படுத்தினார்கள். சபைக்கு அளித்த சரித்திரத்தை நான் பார்க்கிறோம், நீளமான சரித்திரம். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7வது நூற்றாண்டு தான் அவருடைய ஆட்சி காலம். பாதையிலே காட்டும் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், ஒரு விடயன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் விசாரிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறான், நான் ஒரு விடயன், நான் இன்னாருக்கு அடிமையாக இருக்கிறேன், அந்த எஜமானுடைய ஆட்டை நான் மேய்த்துக் கொண்டிருக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த விடயனை பார்த்து கேட்கிறார்கள், விடயா, உன்னை ஒரு எஜமான் பார்த்துக் கொண்டிருக்கின்றானா? நீ ஒரு ஆட்டை தா, நீ எஜமானிடம் போய் சொல், ஓய் நாய் தின்று விட்டது, அல்ல இல்லாமல் போய்விட்டேன் என்று காரணத்தை ஏதாவது சொல்லி என்று அந்த விடயனை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட போது அந்த விடயன் சொன்ன வார்த்தையை தெரியுமா, இந்த உலகமே உலகமே என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையே இருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அந்த விடயன் சொன்னான், நண்பரே நீங்கள் என்னுடைய எஜமான் பார்த்து கொண்டிருக்கா விட்டாலும் ஐநல்லா ஐநல்லா என்னையும் உன்னையும் படைத்தரப்பு பார்த்துக் கொண்டிருக்கான் அல்லவா, எப்படி நான் இந்த வேலையை செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தேம்பி 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 அழுதார்கள். சொன்னார்கள், இப்படியான குழந்தைகளை இந்த இஸ்லாம் வளர்த்திருக்கிறது, என்னுடைய ஆட்சி காலத்திலே இப்படி நடக்கிறது. அழுதார்கள், அழுதுவிட்டு சொன்னார்கள், அந்த எஜமானிடம் எஜமான தேடி சென்றார்கள். தேடி சென்று அந்த அடிமையை அந்த விடயனை விலை கொடுத்து வாங்கி அவனை உரிமை விட்டு விட்டு அந்த விடயனை பார்த்து சொன்னார்கள், தோழரே நண்பரே மகனே ஐநல்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, உன்னை உன்னுடைய எஜமானிடம் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து நீக்கியதை போல நிச்சயமாக அல்லாஹ் உன்னை கியாமத்துடைய நாளையிலே இந்த ஐநா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக உன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்க கூடும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நேரம் போய்விட்டது. இந்த நவீன காலத்திலே இப்படியான ஒரு குழந்தையை இப்படியான ஒரு குடும்பங்களை நாம் பார்க்க முடியுமா? எப்படியான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எனவே அல்லாஹ் ஜல்லானஹு தஆலா எந்த நல்ல வாழ்க்கையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்தார்களோ அந்த வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க நாம் நம்முடைய வாழ்க்கையை குடும்பத்தை ஈடுபடுத்தி நாமும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சீரதிகளாக அல்லாஹ் ஜல்லானஹு தஆலா நம் அனைவரைக்கும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.